கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதோடு கூட சேலம் சபையினுடைய அன்பினையும் வாழ்த்துக்களையும் உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு நம்முடைய பாடத்தினுடைய தலைப்பு சகோதரர் அறிவித்த பிரகாரமாக பரிசுத்தவான்களின் பொறுமை என்ற ஒரு தலைப்பிலே வெளிப்படுத்தல் 13:10 ஆதாரமாக கொண்டு நம்முடைய பாடத்தை தியானிக்கலாம். இப்பொழுது ஆதார வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம்.
சிறைப்படுத்திக் கொண்டு போகிறவன் சிறைப்பட்டு போவான், பட்டயத்தினாலே கொள்ளுகிறவன் பட்டயத்தினாலே கொல்லப்பட வேண்டும். பரிசுத்தவான்களுடைய பொறுமையும் விசுவாசமும் இதிலே விளங்கும்.
சகோதர சகோதரிகளே, வெளிப்படுத்தல் 13 நாம் யாவரும் அறிந்திருக்கிறோம். இது அந்திகிறிஸ்தனுடைய காரியங்கள் அது எவ்விதமாக சபைக்குள்ளாக நடைபெறும் என்பதை குறித்து தீர்க்க தரிசன வசனங்களாக இந்த 13 காணப்படுகிறது. குறிப்பாக இந்த ஒரு 13 போப்பு மார்க்கம் உண்மை சபை மீது, பரிசுத்தவான்கள் மீது அவர்கள் எப்படிப்பட்ட உபத்திரவங்களை அவர்கள் கொடுத்தார்கள், அந்த உபத்திரவங்கள் அவர்கள் உண்மை பரிசுத்தவான்கள் மேல் கொடுக்கும்போது அந்த பரிசுத்தவான்கள் எப்படிப்பட்ட ஒரு பொறுமையை அவர்கள் கடைபிடித்தார்கள், அதே நேரத்திலே சத்திய வசனத்தின் பிரகாரமாக தங்களுடைய வாழ்க்கையை தங்களுடைய விசுவாசத்தை அவர்கள் எப்படியாக அவர்கள் காத்து நடந்தார்கள் என்பது இன்றைக்கு நம்முடைய பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம். அன்பான அவர்களே, அப்போ அந்த பரிசுத்தவான்கள் அந்த உபத்திரவ நேரங்களிலே மிகுந்த பொறுமையை அவர்கள் காட்டினார்கள். அதை குறித்து இன்னொரு வசனத்தை நம்ம படிக்கலாம். வெளிப்படுத்தல் 14:12
தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்துக் கொள்கிறவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும் என்று கூறினான்.
ஆம் சகோதர சகோதரிகளே, தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேல் உள்ள விசுவாசத்தையும் காத்துக் கொள்கிறவர்களாகிய பரிசுத்தவான்களின் பொறுமை இதிலே விளங்கும். ஆக பரிசுத்தவான்கள் அந்த இக்கட்டான உபத்திரவமான சோதனையான தருணங்களிலே அவர்கள் எப்படிப்பட்ட பொறுமையை அவர்கள் கடைபிடித்தார்கள், வசனத்தை பிரகாரமாக தங்களுடைய வாழ்க்கையை எவ்விதமாக காத்து நடந்தார்கள் என்பதை இந்த வசனத்திலே நம்ம அங்கே பார்க்கிறோம். ஆக இந்த பரிசுத்தவான்களுடைய பொறுமை என்பது, இந்த பொறுமை என்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த பொறுமை குறித்து புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கின்ற போது 4 கிரேக்க வார்த்தைகள் காணப்படுகிறது. அதில் முதலாவதாக இருக்கக்கூடிய கிரேக்க வார்த்தை மாக்ரோ தூமியம் என்ற ஒரு வார்த்தை. இந்த மாக்ரோ தூமியம் என்ற ஒரு வார்த்தைக்கு கோபம் ஊட்டுகிற அல்லது எரிச்சல் ஊட்டுகிற சூழ்நிலையில் மனதை மென்மையாக வைத்துக் கொள்வது. ஸோ கண்டிப்பாக நம் மத்தியில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் நம்முடைய கோபத்தை தூண்டும், எரிச்சலை தூண்டும். ஆனாலும் கூட அந்த கோபத்தையும் எரிச்சலையும் நாம் காட்டக்கூடாது. அது அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய தருணங்களிலே நம்முடைய மனதை அடக்கி நம்முடைய மனதை மென்மையாக வைத்துக் கொள்ளவே. இதுதான் சகோதர சகோதரிகள், இது முதலாவது வார்த்தையினுடைய ஒரு பொருளாக காணப்படுகிறது. இதுக்கு ஆதாரமாக 1 பேதுரு 3:9 நம்ம படிக்கலாம். 1 பேதுரு 3:9
அந்த
அடுத்த வசனம் நெக்ஸ்ட் வசனம் கரெக்ட். 1 பேதுரு 3:9
தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாய் இராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீதிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார்.
சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நம்முடைய பலவீனங்கள் எப்படிப்பட்ட பலவீனங்கள், நாம் எப்படிப்பட்ட நிலைமையிலே நாம் காணப்படுகிறோம். ஆனாலும் கூட தேவன் நம் ஒவ்வொருவர் மேலும் நாம் ரட்சிக்கப்பட வேண்டும், நாம் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக அவர் நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார். இந்த இடத்துல அந்த பொறுமை என்ற வார்த்தைக்கு மாக்ரோ தூமியம் என்ற வார்த்தை அங்கே வருகிறது என்று நாம் பார்க்கிறோம். அடுத்து 2வது வார்த்தைக்கு நம்ம போகலாம். ஸோ 2வது வார்த்தை குப்போமோனே. ஸோ இந்த வார்த்தையுடைய பொருள் என்னவென்றால்
மகிழ்ச்சியோடு அல்லது நம்பிக்கையோடு துன்பங்களை தாங்கக்கூடிய மனநிலை. மகிழ்ச்சியோடு அல்லது நம்பிக்கையோடு துன்பங்களை தாங்கக்கூடிய மனநிலை. சோ இது எப்படிப்பட்டதாக இந்த பொறுமை இருக்கிறது என்றால், நமக்கு கஷ்டங்கள் துன்பங்கள் வரும்போது கண்டிப்பாக அவைகளை நாம் சகித்து நடந்தால் எதிர்காலத்திலே நமக்கு ஒரு ஆசீர்வாதம், ஒரு லாபம் கிடைக்கக்கூடியதாக இருக்கு. ஆக அந்த அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு பொறுமை. இதை நம்ம எளிமையாக நம்ம புரிஞ்சுக்கணும்னா, இப்போ நம்ம எல்லாரும் வேலை செய்கிறோம். இப்போ வேலை செய்யும்போது நம்முடைய உயர் அதிகாரியோ அல்லது நம்ம மேலே இருக்கக்கூடிய பாஸோ ஏதாவது வந்து நம்மளை கொஞ்சம் ஒரு திட்டாலோ அல்லது நம்மளை கஷ்டப்படுத்தினாலோ, இப்போ வேலை செய்யும்போது அந்த மாதிரி கஷ்டங்களை நம்ம சகிக்கிறோம். ஏன் சகிக்கிறோம்? ஏன் அப்படின்னா, ஒன்றாம் தேதியான சம்பளம் வரும். அது அந்த சம்பளத்தை வந்து நம்ம பார்க்கின்ற போது இந்த கஷ்டங்களை நம்ம எப்படி எடுக்கிறோம்னா, சரி பரவாயில்ல. அதுபோல சகோதர சகோதரிகளே, ஆவிக்குரிய பிரகாரமாக இருக்கு. ஆவிக்குரிய பிரகாரமாக நம்முடைய வாழ்க்கையிலே இந்த துன்பங்களும் சோதனைகளும் கஷ்டங்களும் நமக்கு கடந்து வரும்போது கண்டிப்பாக நமக்கு எதிர்காலத்திலே வைத்திருக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை நாம் கவனிக்கும் போது, அதை பார்க்கும் போது, சகோதர சகோதரிகளே, நமக்கு தற்காலத்தில் இருக்கக்கூடிய துன்பங்களை அதை நாம் சந்தோஷத்தோடு அந்த துன்பங்களை அனுபவிக்க வேண்டும். அதற்கு பொறுமை வேணும். அதுக்கு தான் இந்த குப்பமோன என்ற வார்த்தை இருக்கு. அதனால அந்த முதலாவது வார்த்தைக்கும் இரண்டாவது வார்த்தைக்கும் வேறுபாடு இருக்கு சகோதர சகோதரிகள். அது நம்ம இந்த தருணத்தில் நம்ம பார்க்கறதுல. இப்ப நம்ம நெக்ஸ்ட் மூணாவது வார்த்தைக்கு நம்ம போயிடலாம். சோ மூன்றாவது வார்த்தை கிரேக்க வார்த்தை. சோ மூன்றாவது கிரேக்க வார்த்தை இப்பிகிஸ் என்ற வார்த்தை. இதுக்கு என்ன பொருள் அப்படி என்றால், சாந்தமான மிதமான, சாந்தமான விதமான. இதுக்கு இந்த வார்த்தை வந்திருக்கக்கூடிய வசனம் 1 தீமோத்தேயு 3:3.
அவன் மதுபான பிரியனும் அடிக்கிறவனும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவனுமாயிராமல் பொறுமையுள்ளவனும் சண்டை பண்ணாதவனும் பண ஆசை இல்லாதவனுமாயிருந்து.
சபை வழியனுப்பக்கூடிய மூப்பர்கள் கண்டிப்பாக இந்த பொறுமை, அதாவது இந்த இடத்துல இருக்கக்கூடிய இப்பிகிஸ், அவர்களிடத்திலே அதை சாந்தம் மற்றும் மிதமாக நடத்துதல், இந்த தன்மைகள் அவர்களாக காணப்பட வேண்டும். இது கூட பொறுமை குறித்து வரக்கூடிய காரியங்கள் தான். இது மூன்றாவது வார்த்தையை நாம் பார்க்கணும். அடுத்து நான்காவது வார்த்தை அனக்சி காக்காஸ். இந்த அனக்சி காக்காஸ் இதுக்கு என்ன பொருள் என்றால், தீமைகளை சகித்தல். இது குறித்து 2 தீமோத்தேயு 2:24 நம்ம படிக்கிறோம்.
கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனாய் இராமல் எல்லாரிடத்திலும் சாந்தம் உள்ளவனும் போதக சமர்த்தனும் தீமையை சகிக்கிறவனுமாய் இருக்க வேண்டும்.
இங்கே கூட சபை வழிநடத்துகிற மூப்பர்கள் குறித்து இருக்கு. ஆக மூப்பர்கள் நிச்சயமாக அவர்கள் தீமைகளை சகிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். குறிப்பாக இந்த பாயிண்ட் எந்த ஒரு அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கு என்றால், கண்டிப்பாக சபை மத்தியில் மாறுபாடான போதனைகள் உள்ளவர்கள், மாறுபட்ட கருத்துக்களை வைத்திருக்கக்கூடிய சகோதரர்களை அவர்கள் கையாளும் போது அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு பொறுமையை அவர்கள் காத்துக்கொள்ள வேண்டும், அந்த தீமைகளை எப்படி அவர்கள் சகிக்க வேண்டும் என்பதை குறித்து இருக்கிறது. ஆக இந்த அனக்சி காகாஸ் என்பது தீமைகளை சகித்தல் என்று அது பொருள் இருக்கிறது. சகோதர சகோதரிகளே, இப்பொழுது நாம் நம்முடைய பாடத்தினுடைய தியானத்தில் இரண்டாவது வார்த்தைக்கு மாத்திரம் இன்றைக்கு நம்முடைய பாடத்தில் நம்ம தியானம். ஸோ இரண்டாவது வார்த்தை என்ன வார்த்தை அப்படின்னா, குப்பமோனே என்ற வார்த்தை. ஸோ இந்த குப்பமோனே என்ற வார்த்தை, அதாவது மகிழ்ச்சியோடு நம்பிக்கையோடு தீமைகளை சகித்தல். ஸோ இந்த இரண்டாவது வார்த்தையுடைய தியானத்தை மாத்திரம் இன்றைக்கு நம்ம செய்யலாம். ஸோ இந்த குப்பமோனே என்ற வார்த்தை லூகா 8:15 வந்திருக்கிறது. இதை குறித்து நம்ம வாசிக்கலாம்.
நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள்.
சகோதர சகோதரிகளே, இந்த விதை விதைக்கிற உண்மை இது குறித்து நாம் யாவரும் அறிந்திருக்கிறோம். அதில் முதலாவது நம்ம பார்க்கின்ற போது சில விதைகள் அவர்கள் விதைக்கும் போது சில விதைகள் வழி அருகே விழுந்தது, அதை ஆகாயத்து பறவைகள் வந்து பச்சித்து போடுறது. இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம் சில விதைகள் கட்பாடு நிலத்திலே விழுந்தது, அது முளைத்த பின் அது ஈரம் இல்லாதனால அந்த செடி உலர்ந்து விட்டது. மூன்றாவதாக சில விதைகள் முள்ளுள்ள இடங்களிலே அது விழுந்தது, அந்த செடி வளரும் போது முள் அதை நெருக்கி போட்டதினால் அது பலனை கூடாமல் முடங்கிவிட்டது. சோ நான்காவதாக சொல்லும்போது சில விதைகள் நல்ல விளைச்சல் விழுந்தது, அது முளைத்து 100, 100, 30, 60, 100 அது பலன் தந்தது என்று அங்கே நம்ம பார்க்கிறோம். ஆக சகோதர சகோதரிகளே, இந்த குப்பமோனை என்ற வார்த்தை இங்கே லூக்கா 8:15 இருக்கிறது. அங்க சொல்றாரு, நன்மையான இருதயத்திலே அதை காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஏனென்றால் அந்த இருதயம் அப்படிப்பட்ட இருதயமாக காணப்படும். ஆக அந்த விதைகள் நல்ல இருதயமாக நிலத்திலே விழும் பொழுது அவர்கள் அந்த வசனத்தை தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் காத்து நடக்கிறார்கள். ஆகவே அவருடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட சோதனைகளும் உபத்திரவங்களும் பிரச்சனைகளும் வந்தாலும் கூட தங்களுக்கு முன்பாக இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களையும் நம்பிக்கைகளையும் அவர்கள் பார்த்து அந்த உபத்திரவங்களை அவர்கள் பொறுமையோடு கூட சகிக்கிறார்கள். அன்பானவர்கள், இப்படி இருக்கும்போது இன்றைக்கு ஒரு சிலர் இந்த உபத்திரவங்கள் வரும்போது ஏன் திசை மாறி செல்கிறார்? உபத்திரவம், கஷ்டம், வேதனை, துன்பம் வரும்போது நிறைய பேர் வந்து இந்த உபத்திரவத்திலிருந்து விலகிடுறாங்க, இல்லைன்னா அதை விட்டு ஓடிடுறாங்க. ஏன் அப்படின்றால் சகோதர சகோதரிகளே, ஸோ இங்கே ஒரு மிக முக்கியமான பாயிண்ட் என்ன பாயிண்ட் அப்படின்னா, அவர்கள் நம்பிக்கையோடு உபத்திரவங்களை தாங்கக்கூடிய மனநிலை அவர்களுக்கு இல்லை. அவர்களுக்கு என்ன இல்லைன்னா நம்பிக்கை கிடையாது. தேவன் நமக்கு ஒரு மேலான ஒரு ஆசீர்வாதத்தை எதிர்காலத்தில் வைத்திருக்கிறார். ஆகவே அந்த நம்பிக்கை, அந்த ஆசீர்வாதத்தை நாம் அடைய வேண்டும் என்றால் நாம் துன்பங்களின் வழியாகத்தான் செல்ல வேண்டும் என்ற ஒரு விசுவாசமோ நம்பிக்கையோ அவர்களுக்கு இல்லை. அதனாலதான் அவர்களுக்கு சோதனைகள் வரும்போது, துன்பங்கள் வரும்போது சகோதர சகோதரிகளே அவர்கள் திசை மாறி செல்கிறதை பார்க்கிறோம். இன்னும் ஒரு சிலர் எவ்விதமாக செல்கிறார்கள் என்றால் பூமிக்குரிய காரியங்களில் மூழ்கிறது. ஏனென்றால் இப்படிப்பட்டவர்களும் அவர்களுக்கு வந்து நம்பிக்கை இல்லை, உறுதியான நம்பிக்கை இல்லை. அதே மாதிரி அந்த சோதனைகளை உபத்திரவங்களை பொறுமையோடு சந்திக்கக்கூடிய நம்பிக்கை அவங்களுக்கு. ஆக சகோதர சகோதரிகளே கண்டிப்பாக நம்ம பார்க்கிறோம், ஆக இந்த பொறுமை என்பது எவ்வளவு முக்கியமாக இருக்கிறது. அந்த சோதனை மற்றும் உபத்திரவ நேரத்தில் இது மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது சகோதர சகோதரிகளே. ஆக அந்த உபத்திரவ நேரத்திலே நாம் பொறுமையோடு நம்பிக்கையோடு நாம் இருக்க வேண்டும் என்றால் அதற்கு மிக முக்கியமான ஒரு காரியம் நமக்கு தேவை. அது என்னவென்றால் சத்தியத்தினுடைய பார்வை, சத்தியத்தினுடைய ஒரு பலன் நமக்கு கண்டிப்பாக தேவை. ஏனென்றால் இந்த நம்பிக்கை என்பது நமக்கு எளிதாக வந்துவிடாது. துன்பங்களை நம்ம பொறுமையாக நாம் சகிக்கணும்னா சகோதர சகோதரிகளே, ஆக அதற்கு நமக்கு பலன் வேண்டும், அதுக்கு நமக்கு நம்பிக்கை வேண்டும். ஆக அந்த நம்பிக்கை, அந்த பலன் எதிலே இருக்கிறது என்றால் அது சத்தியத்தில் தான் இருக்கு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், யார் ஒருவருக்கு சத்தியத்தினுடைய பார்வை நன்றாக இருக்கிறதோ சகோதர சொல்ல அவர்கள் நிச்சயமாக நம்பிக்கையிலே அவர்கள் உறுதியாக இருப்பார்கள். அவர்கள் அந்த சோதனைகளும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் தங்களுடைய வாழ்க்கையில வரும்போது அந்த கஷ்டங்களிலே அவர்கள் நிலைத்து நிற்பார்கள் சகோதர சகோதரி. அதே நேரத்தில் எல்லா எரிச்சல் ஊட்டுகிற, கோபம் ஊட்டுகிற சூழ்நிலைகள் அவர்களுக்கு வந்தாலும் கூட சத்தியத்தின் மூலமாக வந்திருக்கக்கூடிய அந்த சக்தியானது அந்த சூழ்நிலையிலே அவர்கள் பொறுமையோடு சகிப்பதற்கு தேவையான ஒரு சக்தியை அது கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அன்பானவர்கள், அதனால தான் வந்து இன்றைக்கு நம்ம வேதமானவர்களாக நாம் எதுக்கு மிக முக்கியத்துவம் நாம் கொடுக்கிறோம் என்றால் தேவனுடைய சத்திய காரியங்களுக்கு அதிக முக்கியத்துவம் நாம் கொடுக்கிறோம். அன்பானவர்கள், ஏனென்றால் இந்த சத்திய காரியங்கள் தான், இந்த சத்திய காரியங்கள் மூலமாகத்தான் நாம் ஆவிக்குரிய பலனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த ஒரு பலன் தான் நமக்கு சோதனைகளும் உபதிரவங்களும் நமக்கு வரும்போது நாம் அதிலே பொறுமையோடு சகிப்பதற்கான ஒரு பலத்தை இந்த சத்தியம் தான் நமக்கு. அன்புக்குரிய சகோதர சகோதரி, அங்கே நம்ம பார்க்கிறோம். அதே போல இந்த சோதனைகள் உபத்திரவங்கள் நம்மேல் கடந்து வரும்போது அதிலே நாம் பொறுமையோடு நாம் நின்றால் அது நம்முடைய ஆவிக்குரிய குணாதிசயங்களை மேன்மேலும் மெருகூட்ட செய்கிறதாக காணப்படும். ஆக நம்முடைய ஆவிக்குரிய குணாதிசயங்கள் மேலும் அது மெருகூட்டப்பட வேண்டும் என்றால் நாம் நமக்கு கண்டிப்பாக இந்த சோதனைகள் உபத்திரவங்களும் கட்டாயமாக இருக்கும். ஸோ வேணுங்கிறது மாத்திரமல்ல அதில் நாம் நிலைத்திருக்கணும், அதில் நாம் பார்க்கிறோம், அதில் பொறுமையோடு அவைகளை நாம் சகிக்கணும். அன்புக்குரிய சகோதரர்கள், நம்ம பார்க்கணும். அதே போல இந்த அந்திகிறிஸ்து காலத்தில் நாம் பார்க்கிறோம், அந்த 1260 வருடங்கள் ஒரு மிக கடினமான ஒரு காலங்களாக சபைக்கிறது, உண்மை சபைக்கிறது. குறிப்பாக இந்த உபதேச ரீதியிலே நம்ம பார்க்கின்ற போது துர் உபதேசங்களை ஏற்றுக்கொள்ளும் விதமாக அநேக பரிசுத்தவான்களை எவ்வளவோ டார்ச்சர் பண்ணியிருக்கிறாங்க, எவ்வளவோ உபதிரவங்களை கொடுத்திருக்கிறாங்க. ஆனாலும் கூட சகோதர சகோதரிகளே, உண்மையான பரிசுத்தவான்கள் அவ்வளவாக தங்களுக்கு அந்த கஷ்டங்களை அவர்கள் அனுபவித்தாலும் கூட அவர்கள் ஒருபோதும் இந்த சத்தியகாரிகளை அவர்கள் மறுதளிக்கவில்லை. மறுதளிக்காமல் அவர்கள் அவ்வளவு உபதிரவங்களையும் அவர்கள் மிக பொறுமையோடு அவர்கள் சகித்தார்கள். அவ்விதமாக அவர்கள் சகித்தது மாத்திரமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை பிரகாரமாக தங்களுக்கு துன்பங்களை கொடுக்கிறவர்களை கூட அவர்கள் நேசித்தார்கள். நம்பக்கூடிய சகோதரர் அப்படி என்றால் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு கேரக்டரை, எப்படிப்பட்ட ஒரு குணாதிசையை அவர் காட்டியிருக்கணுங்கிறது இந்த இடத்துல நம்ம சிந்திக்கணும். ஆக அவ்வளவாக டார்ச்சர் கொடுத்தாலும் கூட, உபதிரவங்கள் கொடுத்தாலும் கூட அவைகளை பொறுமையோடு அவர்கள் சகித்தார்கள். ஒருபோதும் வந்து கன்வின்ஸ் ஆகல, துர்போதனைகளுக்கு தவறான உபதேசங்களுக்கு அவர்கள் கன்வின்ஸ் ஆகும். அவர்கள் மறித்தாலும் கூட அவர்கள் அந்த உண்மை சத்தியத்தில் நிலைத்திருந்து அவைகளை பொறுமையோடு ஏற்று அவைகளை சகித்து அவர்கள் மறித்தார்கள். ஏனென்றால் சகோதர சகோதரர்கள், அவர்கள் அந்த வசனத்தை காப்பாற்றுவதிலே மிகுந்த பொறுமையை அவர்கள் கடைபிடித்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அதே போல தங்களை துன்பப்படுத்தினவர்களையும் அவர்கள் நேசித்தார்கள். அது எவ்வளவு பீட்டியா இருக்கு பார்த்தீங்களா? ஏன்னா ஆண்டவர் அதான் சொன்னார், உங்களை துன்பப்படுத்துறவர்கள் என்ன பண்ணுங்க, நேசிக்கணும். அப்ப அதை செய்யறது எவ்வளவு கஷ்டம், நம்மளே வந்து ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க, சரீரத்தில் வலி வேதனைகள் ஏற்படுத்துறாங்க, அடிக்கிறாங்க, துன்பப்படுத்துறாங்க, காயப்படுத்துறாங்க. மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் அப்படி செய்யும் போது அந்த உபத்திரவங்களை பொறுமையோடு சகிக்கணும்னாக்கா அப்ப எவ்வளவு நம்பிக்கை வேணும் அவர்கள். அதே நேரத்தில் தங்களை துன்பப்படுத்துறவர்களை நேசிக்கிறாருனாக்கா அப்புறம் எப்படிப்பட்ட ஒரு அந்த அன்பினுடைய குணாதிசத்தை அவர் வளர்த்திருக்கணும். அது அதுக்கு பொறுமை வேணும். அன்புக்குரிய சகோதர சகோதரி, இங்க நம்ம பார்க்கிறோம். அப்போ இப்படி இருக்கும்போது சகோதர சகோதரிகளே, நம்ம நிச்சயமா நம்ம பார்க்கிறோம் இந்த பொறுமை என்பது நமக்கு மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த கடைசி காலத்தில் இருக்கக்கூடிய நாம், இந்த உலகத்துடைய முடிவில் நாம் இருக்கிறோம், சுவிசேஷ யுகத்தில் நம்முடைய கடைசி பாகத்தில் இன்னைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்டிப்பாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலங்கள் மிக கொடிய காலங்களில் இருக்கிறோம் என்பதை நாம் யாவரும் அறிவோம். அதே நேரத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய காலங்கள் மிக அதிகமான ஒரு சோதனை காலம் என்பதை நாம் யாவரும் அறிவோம். சோதனையுடைய காலத்தில் இன்றைக்கு நாம் யாவரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரி, ஆக இந்த சோதனை காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் இதிலிருந்து நாம் தப்ப வேண்டும் என்றால், இந்த சோதனைகளை நாம் வெற்றிகரமாக கடந்து செல்ல வேண்டும் என்றால், கண்டிப்பாக நமக்கு எது தேவையாக இருக்கிறது என்றால் இந்த பொறுமை என்பது நமக்கு மிக மிக முக்கிய தேவையாக இருக்கிறது. ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம், வெளிப்படுத்தல் 3:10. வெளிப்படுத்தல் 3:10.
என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்துக்கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன்.
ஒரு வசன பகுதி பிலதெல்பியா சபைக்கு அங்கு சொல்லப்பட்டதாக இருந்துட்டாலும் கூட, கண்டிப்பாக அந்த 6 சபை காலகட்டத்தில் இருந்த பரிசுத்துவாங்கள் அவர்களுக்கும் எவ்வளவு நெருக்கடிகள் வந்தது உபதேச ரீதியில். ஆனாலும் அந்த காலகட்டத்தில் இருந்த பரிசுத்தவான்கள் சகோதர சகோதரிகளே, அவர்கள் வசனங்களை அவர்கள் காத்துக்கொண்டு நடந்தார். நம்ம அனைவருக்கும் தெரியும், மார்ட்டின் லூதர் அவர் எப்படிப்பட்ட ஒரு புரட்சியை ஏற்படுத்தினார். அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மக்களும் கூட அந்த உண்மை சத்தியத்தில் அவர்கள் எப்படி நிலைத்து நின்று அதற்காக போராடினார்கள் என்பதை நம் சைப சரித்திரத்திலே நாம் பார்க்கிறோம். அதுதான் அவர் சொல்றாரு, என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்துக்கொண்டபடியால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சாக்கத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்துக்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். ஏனென்றால் அவர்களுக்கும் அந்த காலத்தில் அவர்களுக்கும் ஒரு சோதனை வந்துச்சு. அந்த 6 சபை காலகட்டத்தில் அவர்கள் இருந்தாலும் கூட போப்பு மார்க்கத்தை எதிர்த்து ஒரு புரட்சி செய்வது என்பது சாதாரண காரியம் அல்ல. மிக அதிகமான ஒரு எதிர்ப்புகள் அவர்களுக்கும் வந்தது சகோதர சகோதரிகள். ஆனாலும் அப்படிப்பட்ட தருணங்களில் கூட அவர்கள் வசனத்தை பொறுமையோடு அவர்கள் காத்து நடந்தார்கள். தங்களுக்கு என்ன உபதிரவங்கள் வந்தாலும் கூட பரவாயில்லை, ஆனால் வசனத்தை நாம் காத்து நடக்க வேண்டும், வசனத்தின்படியாக நாம் இருக்க வேண்டும் என்று சகோதர சகோதரிகளே அவர்கள் நிலைத்திருந்ததனால் தேவன் அவர்களே அந்த ஆறாம் காலகட்ட சபையில் இருக்கக்கூடிய அந்த சோதனை காலத்துக்கு தப்புவித்தார். ஆனால் அந்த ஒரு சோதனை காலம் இந்த அறுவடை காலத்தில் இருக்கக்கூடிய மகா சோதனை காலம் அல்ல. ஏன்னா ஆறாம் காலகட்ட சபையிலும் சோதனை இருந்துச்சு, அந்த சோதனை வந்து இப்போ நம்ம கடைசி காலத்தில் இருக்கக்கூடிய மகா சோதனை காலம் அல்ல. இது குறித்து நம்முடைய சகோதரர் எழுதியிருக்கிறாரு பிலிப்பியன்ஸ் 57:18-2 அது குறிப்பிட்டிருக்காரு. ஆனாலும் கூட இந்த வசனத்தை நம்ம பொதுவாக நாம் எடுக்கும்போது நிச்சயமாக இது நம் கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மகா சோதனை காலத்தில் இருக்கக்கூடிய நமக்கும் இந்த வசனத்தில் இருக்கக்கூடிய காரியங்கள் பொருந்தக்கூடியதாக இருக்கு. ஆக இன்றைக்கு நம்ம காலத்தில் இந்த சோதனை காலத்தில் இருக்கக்கூடிய நாம் இதிலிருந்து நம்ம தப்ப வேண்டும் என்றால், இந்த சோதனை காலத்தை நாம் கடந்து செல்ல வேண்டும் என்றால், இந்த சோதனைகளை நாம் வெல்ல வேண்டும் என்றால், நிச்சயமாக நாம் பொறுமையோடைய வசனத்தை நாம் காத்து நடக்க வேண்டும். பொறுமையோடைய வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் நடப்பிக்க வேண்டும். அவ்வாறாக நாம் இருந்தால்தான் சகோதர சகோதரிகளே நாம் இந்த சோதனை காலத்தில் நாம் தப்பிக்க முடியும், ரட்சிக்கப்பட முடியும் என்பனர். இப்படி இருக்கும்போது அப்ப இன்றைக்கு பரிசுத்தவான்களுக்கு இந்த சோதனை காலங்களிலே பரிசுத்தவான்களுக்கு எப்படிப்பட்ட சோதனைகள் காணப்படுகிறது, அது முதலாவது நம்ம பார்க்கின்ற போது முதலாவது பரிசுத்தவான்களுக்கு இருக்கக்கூடிய சோதனை உபதேச ரீதியிலான சோதனை. ஆக இன்றைக்கு இந்த உபதேச ரீதியிலான சோதனை இன்றைக்கு நமக்கு இருக்கு. ஆதிகால சபையிலும் இந்த உபதேச ரீதியிலான சோதனைகள் காணப்பட்டது, அதே விதமான சோதனைகள் இன்றைக்கு கடைசி காலகட்ட சபையில் இருக்கக்கூடிய நமக்கும் அந்த சோதனைகள் உண்டு சகோதர சகோதரிகள். உதாரணமாக நம்ம பார்க்கின்ற போது குறிப்பாக எந்த விஷயத்தில் எப்படி என்றால் இந்த தீர்க்க தரிசன வசனங்களை புரிந்து கொள்ளும் காரியம். ஏனென்றால் தீர்க்க தரிசன காரியங்களை புரிந்து கொள்ற விஷயத்தில் இன்றைக்கு நிறைய குழப்பங்கள் இருக்கு அன்பனவர். இது ஆதிகால சபையிலும் இருந்தது. இதுக்கு உதாரணமாக யோவான் 21:21-23 வசனங்களை நாம் வாசிக்கலாம்.
பனிரெண்டு வாசல்களும் 12 முத்துக்களாய் இருந்தன, ஒவ்வொரு வாசலும் ஒவ்வொரு முத்தாய் இருந்தது, நகரத்தின் வீதி தெளிவுள்ள.
யோவான் 21:21-23 வரைக்கும் அவனை கண்டு பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே இவன் காரியம் என்ன என்றான். அதற்கு இயேசு, நான் வருவனும் இவன் இருக்க சித்தமாக இருந்தால் உனக்கு என்ன, நீ என்னை பின்பற்றி வா என்றார். ஆகையால் அந்த சீசன் மதிப்பதில்லை என்கிற பேச்சு சகோதரர்களை பரம்பிற்று, ஆனாலும் அவன் மதிப்பதில்லை என்று இயேசு சொல்லாமல், நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்னவென்று சொன்னார். ஆக இந்த ஒரு காரியத்தை அன்றைக்கு இருந்த ஆதிகால சபையில தவறாக புரிஞ்சிட்டாங்க. என்னவென்றால் யோவான் வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் 2 வருகை வரைக்கும் அவர் உயிரோடு இருப்பாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டார். இது ஒரு தவறான புரிஞ்சு, இது ஒரு தீர்க்க தரிசன வசனம், இதை தவறாக அவங்க புரிஞ்சுக்கிட்டோம். அது ஆண்டவர் அந்த வசனத்தில் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு, நாம் பார்க்கிறோம், ஆனாலும் அவன் மறிப்பதில்லை என்று இயேசு சொல்லாமல். ஆக நிச்சயமா யோவன் மறிச்சிட்டாரு. அப்ப நிச்சயமா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் 2 வரிகளை தான் ஒரு உயிரோடு எழுப்பப்படுவார், அவர் 2 வரிகை வரைக்கும் உயிரோடு இருப்பாரா. ஆக இந்த காரியத்தை தவறாக புரிஞ்சிருக்காங்க. அது போல சகோதர சகோதரிகளே இன்றைக்கு நம்முடைய காலத்திலும் கூட இந்த தீர்க்க தரிசன வசனங்களுடைய தவறான புரிந்து கொள்ளுதல்கள் இன்றைக்கு நம்ம மத்தியில் காணப்படுகிறது. இதுக்கு இன்னொரு வசனத்தை நம்ம படிக்கலாம், வசனம் 2 தெசலோனியர் 2:1-3 வரை.
அன்றியும் சகோதரரே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் நாம் அவரிடத்திலே சேர்க்கப்படுவதையும் குறித்து நாங்கள் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறது என்னவென்றால், ஒரு ஆவியினாலாவது வார்த்தையினாலாவது எங்களிடத்திலிருந்து வந்ததாய் தோன்றுகிற ஒரு நிருபத்தினாலாவது கிறிஸ்துவுடைய நாள் சமீபமாய் இருக்கிறதாக சொல்லப்பட்டால் உடனே சஞ்சலப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போகாத படிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது.
சொல்றாரு, உங்களை மோசம் போகாதபடி எச்சரிக்கையா இருங்கள், ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. ஆக கண்டிப்பாக இன்றைக்கு நம்மத்தில இந்த தீர்க்க தரிசன வசனங்களை நாம் புரிந்து கொள்வதிலே மிக எச்சரிக்கையாக இருக்கும். ஆக நம்முடைய சகோதரருடைய ரசல் அவர்களுடைய மறைவுக்கு பின்பு 1916 பின்பு கண்டிப்பாக சபை மத்தியில இந்த தீர்க்க தரிசன வசனங்களை குறித்து குறிப்பாக இந்த கால கணக்குகளுடைய நிறைவேறுதல் குறித்து குழப்பங்கள் வந்துச்சு. ஏனென்றால் நம்முடைய சகோதரர் ரசல் அவர்கள் 1914 நாம் பார்க்கிறோம் சபையுடைய முடிவு, அந்தி கிறிஸ்துவனுடைய அழிவு, கடுகு தெரிகிற ராஜ்யம் இது சம்பவிக்கும் என்று அவர் சொன்னார். ஆனால் 1914 அது கடந்து போகும்போது சகோதர சகோதரில் அன்றைக்கு இருந்த பரிசுத்தவான்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய மன அழுத்தம் அவர்களுக்காக காணப்படும். ஏன்னா இந்த விஷயங்கள் வந்து நிறைவேறாதனால அவர்களுக்குள்ள அந்த பிரஷர், அந்த மன அழுத்தம் இருந்துச்சு. ஆனாலும் அவர்கள் சோர்ந்து போகாமல் அடுத்து ஒரு 140 வருஷத்தை கூட்டி 1954 இது இவைகள் நிறைவேறும் என்பதை எதிர்பார்த்தார். ஆனால் 1954 கடந்து போகும்போது மீண்டுமாக அவர்களுக்கு மன அழுத்தம், அது நடக்கலையே, கஷ்டம் இருந்துச்சு, ஒரு மன அழுத்தம் இருந்துச்சு சகோதர சகோதரிக்கு. ஆக அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பரிசுத்தவான்கள் அவர்கள் என்ன யோசித்தார்கள் என்றால், ஒருவேளை நம்ம தீர்க்க தரிசன பார்வையை ஏதாவது மாற்ற வேண்டுமோ அப்படின்னு அவங்க யோசித்தாங்க. அப்படி இருக்கும்போது அந்த அந்த ஒரு எண்ணங்கள் வரும்போது தேவன் அவர்களுக்கு அருமையாக ஒரு பதிலை, ஒரு ஆறுதலான ஒரு பதிலை அவர் வசனத்தின் மூலமாக அவர் சொன்னார். ஆபக்கூக்கு 2:2 மற்றும் 3 நாம் வாசிக்க கேட்போம்.
அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதியுத்தரமாக, நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலகைகளிலே தீர்க்கமாக வரை, குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விலகும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை.
அது தாமதித்தாலும் அது நிச்சயமாக நடக்கும் என்ற ஒரு ஆறுதலை அன்றைக்கு இருந்த பரிசுத்தவான்களுக்கு தேவன் வசனத்தின் மூலமாக கொடுத்தார். அது தாமதித்தாலும் அதற்காக அது காத்திரு, அது தாமதிப்பதில்லை, அது நிச்சயமாக நடக்கும். சகோதர சகோதரிகளே, கண்டிப்பாக அந்த தீர்க்க தரிசன வசனங்கள், அந்த கணக்குகள் அது தாமதமாகிறது போல காணப்பட்டாலும் கூட தேவன் என்ன சொல்லுகிறார் என்றால், அதற்காக காத்திரு, பொறுமையாரு, அது நிச்சயமாக நடக்கும் என்று சகோதர சகோதரிகளே ஒரு ஆறுதலை அன்றைக்கு இருந்த பரிசுத்தவான்களுக்கு அவர் சொன்னாரு. அந்த ஆறுதல் அவர்களுக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கு நமக்கு இருக்கு. ஆக நமக்கில் இப்படிப்பட்ட கேள்விகள் வரும்போது நிச்சயமாக இந்த வேதாகம கால கணக்குகள், நிச்சயமாக சகோதர மூலமாக சொல்லப்பட்ட வேதாகம கணக்குகள் அது நிச்சயமாக நடக்கும், அது தாமதித்தாலும் அது நடக்கும். ஆக இந்த நேரத்தில் நம்முடைய பொறுமை சோதிக்கப்படுகிறது. நாம் பொறுமையோடு அந்த தீர்க்க தரிசன வசனங்கள் நிறைவேறுவதற்கு நாம் காத்திருக்கிறோமா? நம்முடைய விசுவாசம், நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய பொறுமை இதில் சோதிக்கப்படுகிறது. நம்ம இதை நம்ம பாருங்க. இன்னுமாக இந்த கடைசி காலத்தில் நமக்கு எந்த வகையில் இந்த உபதேச ரீதியிலான சோதனை இருக்கிறது என்றால், ஆரோக்கியமான உபதேசங்களுக்கு செவியை சாய்க்காமல், ஒரு வசனத்தை நம்ம படிக்கலாம், 1 Timothy 4:1.
ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி, பிற்காலங்களிலே மனசாட்சியில் சுருண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள்.
இது போப்பு மார்க்கத்தை குறித்ததான ஒரு காலத்தில் நடக்கக்கூடிய தீர்க்க தரிசனமாக இருந்தாலும் கூட இந்த காரியங்களானது இந்த முடிவு காலத்தில் இருக்கக்கூடிய நம்மத்திலும் இருக்குதுங்கிறார் நம்முடைய சகோதரர். அவங்க சொல்றாரு, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் தவறான போதனைகளாலும் உலக ஐஸ்வர்யங்களாலும் உலக பிரகாரமான காரியங்களாலும் மூழ்கி போய்வதற்கு நிறைய வாய்ப்பு. அதனாலதான், ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசங்களை கேட்பதற்கு மனதில்லை. குறிப்பாக சகோதர சோதரர்கள், இந்த காலத்தில் இருக்கக்கூடிய நம்மத்தியில அன்பானவர்களே, நம்முடைய அர்ப்பணிப்பு, தன்னைத்தானே வெறுத்தல், சுய தியாகம், இப்ப இது எல்லாம் மிக ஆழமாக நாம் பேசும்போது அது எத்தனை பேர் மனதார ஏற்றுக்கொள்கிறார்கள். நாம் அதை கடைபிடிக்க வேண்டும், அதை நாம் நிறைவேற்ற வேண்டும், அவைகளை நிறைவேற்றுவதற்கு நம்முடைய வாழ்க்கையில முயற்சி செய்ய வேண்டும். சத்தியத்தினுடைய தரம் எப்படி இருக்கிறது, சத்தியத்துடைய காரியங்கள் எப்படி இருக்கிறது, ஆக அந்த சத்தியத்துடைய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிப்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் என்று சகோதர சகோதரிகளை நாம் ஒவ்வொருவரும் அதற்கு நாம் முயற்சி செய்யணும். மாறாக இந்த கடைசி நாட்களில் என்ன ஒரு வஞ்சனை இருக்கு அப்படின்னா, இந்த ஆழமான சத்தியங்கள் சபை மத்தியத்தில் போகும்போது இந்த காரியங்களை செவி கொடுக்காமல் அதை மனதில் ஏற்றுக்கொள்ளாமல் விலகி போவதற்கு நிறைய வாய்ப்பு விலகி போற வாய்ப்பு இருக்கு. ஏனென்றால் சகோதர சகோதரிகளே, அந்த மாதிரி ஆரோக்கியமான உபதேசங்களை கேட்க மனதில்லாமல் இருக்கிறவர்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்றால், அவர்கள் தேவனுடைய மேற்பார்வை மீது போதிய விசுவாசம் இல்லாதவர்கள். தேவனுடைய வழிநடத்தல், தேவனுடைய மேற்பார்வை மீது போதிய விசுவாசம் நம்பிக்கை இல்லாதவர்கள். இவர்கள் தான் இந்த ஆரோக்கியமான உபதேசங்களை அவர்கள் கேட்பதற்கு அவர்களுக்கு மனதில்லை. ஒருவேளை வந்து இந்த நிலையை அவர்கள் சீர்படுத்திக் கொள்ள வேண்டும் உடனடியாக. ஏனென்றால் ஒருபோதும் சத்தியத்தினுடைய தரத்தை நாம் தாழ்த்திவிடக்கூடாது. அந்த சத்தியத்தினுடைய ஸ்டாண்டர்ட், அந்த ஸ்டாண்டர்ட் நம்ம ஒருபோதும் நம்ம குறைச்சிடக்கூடாது. ஒருவேளை நாம் கடைபிடிக்க முடியலைனாலும் கூட சத்தியத்தினுடைய தரம், அது இருக்கிற தரத்தை நம்ம இருக்கிற மாதிரியே வச்சுப்பாங்க. அதுக்காக நம்ம முயற்சி பண்ணணும், அதில் நடப்பதற்கு அதை ஒருபோதும் நம்ம குறைக்கக்கூடாது. ஏனென்றால் இப்படிப்பட்ட வஞ்சனை இந்த கடைசி காலத்தில் இருக்கக்கூடிய நமக்கு நம் மேல இருக்குது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை. ஏனென்றால் அங்க சொல்றாரு, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் விசுவாசத்தை விட்டு என்ன பண்ணுவாங்களோ விலகி போகுவதற்கு அங்க வாய்ப்பு இருக்கு. சகோதரர் சொல்லும் போது, வெரி லைக் வில் பி ஸ்டம்பிள்டு பை த எரர்ஸ் அண்ட் வேர்ல்ட்னஸ் ஆஃப் அவர் டே. சோ சில தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் தவறான போதனைகளிலும் உலக காரியங்களிலும் இடறி போவார்கள், அது வாய்ப்பு இருக்கு. ஆக சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட நேரங்களிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? நிச்சயமாக பொறுமையோடு நாம் வசனத்தை நாம் காத்து நடக்கணும். அப்பொழுதுதான் இந்த ஆபத்திலிருந்து நம்மால் தப்பித்துக் கொள்ள முடியும் என்பதும். இது முதலாவது பாயிண்ட் நம்ம பார்க்கணும். இது உபதேச ரீதியிலான சோதனை. அடுத்ததாக இந்த சோதனைகள் இந்த கடைசி காலத்தில் நம் மீது எவ்விதமாக இருக்கும் என்று பார்க்கின்ற போது, 2 தீமோத்தேயு 3:1-5 நாம் வாசிக்க கேட்போம். கொஞ்சம் வேகமா வாசிங்க.
மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தையுள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றியறியாதவர்களாயும் பரிசுத்தமில்லாதவர்களாயும் ஸ்வாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமையுள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகாரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் தேசத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவராயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு.
இந்த காரியங்கள் ஆல்ரெடி உலகத்தில் இருக்கு அன்புக்குரிய சகோதர சகோதரிகள். ஆனால் குறிப்பாக இந்த வசனங்கள், இது யாருக்கு பேசப்பட்ட வசனங்கள் என்றால், அது உண்மை பரிசுத்தவான்கள் சபைக்கு பேசப்பட்ட வசனங்கள் தான். ஏனென்றால் சகோதர சகோதரிகளே, இந்த காரியங்கள் உலகத்தில் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கு. ஆனால் அப்படிப்பட்ட காரியங்கள் இன்றைக்கு மிக அதிகமாக உலகத்தில் நடக்கு. அதனுடைய தாக்கம் அது மெதுவாக ஊர்ந்து அது சபைக்குள்ளாக கடந்து வருங்கிறது. அதனுடைய தாக்கங்கள், அதனுடைய பாதிப்புகள், அந்த அந்த காரியங்கள் அது மெல்ல 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 அது எதுக்குள்ளேயும் வரும் அப்படின்னா இந்த சபைக்குள்ளேயும் வரும் அன்புக்குரிய சகோதரர். ஏனென்றால் நாம் பார்க்க உலகத்தை வந்து நம்ம லிஸ்ட்ல எடுக்க வேண்டாம். ஏன்னா தேவன் வந்து இப்ப உலகத்தை நியாயம் தீர்க்கிறது கிடையாது. ஆக தேவன் இன்றைக்கு யாரதான் நியாயம் தீர்க்கிறார் என்றால், இன்றைக்கு திருச்சபை தான் நியாயம் தீர்க்கிறார். சோ நம்ம தான் வந்து இன்றைக்கு அந்த நியாய தீர்ப்பு நாளில, அந்த நியாய தீர்ப்பில் நாமும் இன்றைக்கு இருக்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகள். ஆக அந்த வசனங்கள் நாம் பார்க்கின்ற போது, இது சபைக்குள்ளாக அது எப்படி வருகிறது, அது சபைக்குள்ளாக எப்படி இருக்கிறது என்பதை குறித்து நம்முடைய சகோதரர் அங்க கூறுகிறார். அது ஆங்கிலத்தில் அந்த அந்த பத்தி இருக்கு, அதை கொஞ்சம் டிஸ்பிளே பண்ணுங்க. தீஸ் ஆர் த கண்டிஷன்ஸ் இன் த வேர்ல்ட், தீஸ் ஆர் பெர்விலியஸ் டைம்ஸ் நாட் டு த வேர்ல்ட் பட் பெர்விலியஸ் டைம்ஸ் டு த சர்ச். இந்த கொடிய காலங்கள் என்பது இன்றைக்கு நமக்கு இருக்கு அன்பானவர்கள். ஏனென்றால் நாம தான் வந்து இன்றைக்கு இந்த நியாய தீர்ப்பிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம் அன்பானவர்களே. ஆக இந்த நியாய தீர்ப்பிலே நின்று கொண்டிருக்கக்கூடிய நாம், நம்முடைய ஆதார வசனத்தை நம்ம பார்க்கின்ற போது, இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள்ள வராதபடி நாம் வசனத்தை பொறுமையோடு நாம் காத்து நாம் ஜீவிக்க வேண்டும் அன்பானவர்கள். ஆக இன்றைக்கு எப்படிப்பட்ட காரியங்கள் இன்றைக்கு நமக்கு வரும் என்று நாம் எல்லாமே நம்ம பார்க்க முடியாது. ஒரு சில முக்கியமான காரியங்களை மாத்திரம் நம்ம பார்த்து நிறைவு செய்யலாம். ஆக முதலாவது நம்ம பார்க்கின்ற போது, ஒன்று தீமோத்தேயு 3 அதிகாரம் 2 வசனத்தில் பார்க்கிறோம். சோ வீம்புக்காரர் அகந்தைகளோ வாசிங்க.
எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும்.
இதுல நம்ம ரெண்டு விஷயத்தை மட்டும் நம்ம தியானிக்கலாம். அதுல ஒண்ணு வந்து என்னன்னாக்கா வீம்புக்காரர் அகந்தைகளோ, அதாவது பெருமை. ஆக இன்றைக்கு இந்த பெருமை என்பது சகோதர சகோதரிகள் இன்றைக்கு சபைக்குள்ளாக அது மெல்ல மெல்ல ஊடுருவி வருகிறது. எப்படி என்றால் நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு உலகத்திலேயே மிக உயர்வான மிக ஆழமான சத்தியங்களை பெற்றிருக்கக்கூடிய ஜனங்கள் இன்னைக்கு நாம மிக உயர்வான ஆழமான சத்தியங்களை இன்னைக்கு நாம பெற்றிருக்கிறோம் சகோதர சகோதரிகள். ஆக இந்த சத்தியத்துடைய அறிவு இவ்வளவு ஆழமான சத்தியங்களை நாம் பெற்றிருக்கக்கூடிய நாம் சகோதர சகோதரிகளே அந்த சத்திய வசனங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அதை அபியாசப்படுத்தணும். அந்த வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த கிரியைகளை நடப்பிக்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய ஆவிக்குரிய போரில் சத்திய வசனத்தினுடைய அறிவு என்பது ஒரு பாதி. ஆக மற்றொரு பாதி என்னவென்றால் நாம் அந்த வசனங்களை நாம் கடைபிடித்து நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கிறோம். ஒருவேளை வந்து நாம் வசனங்களை கற்றுக்கொண்ட வசனங்களின்படி அந்த சத்தியத்தினுடைய அறிவின்படி நம்முடைய வாழ்க்கையை நடப்பிக்கவில்லை என்றால் இந்த சத்தியத்தினுடைய அறிவு நமக்குள்ளாக எதை கொண்டு வரும் என்றால் பெருமையை அது கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. 1 கொரிந்தியர் 8:1 வசனத்தை நாம் படிக்கலாம்.
விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை குறித்த விஷயத்தில் நம் எல்லாருக்கும் அறிவு உண்டென்று நமக்கு தெரியுமே. அறிவு இருமாப்பை உண்டாக்கும், அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும்.
சொல்லார் அப்ப அறிவு இருமாப்பை உருவாக்கும், அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும். சத்தியத்தினுடைய காரியங்களை இன்றைக்கு நாம் ஆழமாக நம்ம படிக்கிறோம், அதை கேட்கிறோம், அதனுடைய அறிவை நாம் சம்பாதிக்கிறோம். ஆனால் இது ஒரு பாதி. ஆக இன்னொரு பாதி என்னவென்றால் நாம் எவ்வளவாக நாம் படிக்கிறோமோ அதை கேட்கிறோமோ நாம் உணர்கிறோமோ அவைகளை நம்முடைய வாழ்க்கையிலே கிரியையிலே நாம் கடைபிடிக்கிறோம். அதற்கு முயற்சி செய்ய வேண்டும். எப்பேற்பட்டாவது அந்த சத்தியத்துடைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே அதை கிரியையிலே நடப்பிப்பதற்கு நம்முடைய முயற்சி பிரயாசம் கண்டிப்பாக நாம் இருக்கும். ஒருவேளை வந்து நம்ம அந்த மாதிரி நம்ம செய்யலை அப்படின்னா பெற்றுக்கொண்ட அந்த சத்தியம் நமக்கு எதை கொண்டு வந்துடும்னா பெருமை தான் கொண்டு வரும். அதனால ஒரு ஸ்டில்லு சகோதரர்கள் போட்டுக்கிறாங்க, ஒரு ஸ்டில் அந்த ஸ்டில்லு போடுறோம். சார் பெருமை குறித்துதான் ஒரு ஸ்டில்லு. ஆக அறிவு அதிகமாக அதிகமாக அது கிரியில வந்து நம்ம காட்டல அப்படின்னா நான் மற்றவர்களை குறைவாக தான் பார்ப்போம். அதுதான் ஸ்டில் அங்க அவர் ரொம்ப பெருசா இருக்கிறாரு, மற்றவர்கள் எப்படி இருக்கிறாருன்னா அவருடைய பார்வையில ரொம்ப சிறுசா இருக்கிறது. ஏன்னா இப்ப என்ன இருக்குது அவருக்கு அவ்வளவு பெருமை ஆயிடுச்சு, தலை பெருசா இருக்கு, அறிவு என்ன பெருசா, ஆனா கிரியில் இல்ல. ஆக சகோதர சகோதரிகளே, ஆக நிச்சயமாக நம்ம இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் நாம் எவ்வளவு சத்தியங்கள் கற்றுக்கொள்கிறோம் அது நல்லது. அதனால வந்து அதனால எனக்கு பெருமை வந்துடும் பிரதா, அதனால நான் சத்தியம் படிக்க மாட்டேன்ற நிலைமை போயிடுறது அப்படி இல்லை. ஏன்னா அதிகமாக படித்தா பெரும் வந்துருன்னு நம்ம கேட்டோம், அப்போ நம்ம படிக்க வேண்டியது அப்படி இல்லை. நாம் எவ்வளவாக படிக்கிறோமோ எவ்வளவாக கேட்கிறோமோ எவ்வளவாக சத்தியங்களை புரிந்து கொள்கிறோமோ அவைகளை நாம் கடைபிடிப்பதற்கு முயற்சியும் பிரயாசமும் நம்முடைய வாழ்க்கையில் எடுக்க வேண்டும். எடுக்கும் பொழுதுதான் அது நமக்கு அதிகமான ஆவிக்குரிய நன்மைகளை ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை ஆவிக்குரிய வளர்ச்சியை அது நமக்குள்ளாக ஏற்படும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், இது மிக மிக முக்கியமாக அங்கே நம்ம பார்க்கிறோம். ஏனென்றால் அப்போ சில பவுல் அங்கே சொல்லும் போது 1 கொரிந்தியர் 13:2 நம்ம வாசிக்கிறோம்.
நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாய் இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பெயர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றும் இல்லை.
ஒன்று பிரயோஜனம். அதே போல 2 தீமோத்தேயு 3:7 அங்கே நம்ம பார்க்கின்ற போது அந்த வசனத்தை படிக்கலாம்.
எப்போதும் கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாய் இருக்கிற பெண் பிள்ளைகளுடைய வீடுகளில் இப்படிப்பட்டவர்கள் நுழைந்து அவர்களை வசப்படுத்திக் கொள்கிறார்கள்.
எப்போது கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாக இருக்கிறார். ஏனென்றால் நாம் ஒவ்வொரு முறையும் சத்தியங்கள் நாம் கேட்கப்படும் போது சத்தியத்தில் ஃபோர்ஸ் இருக்கிறது. அந்த ஃபோர்ஸ் வந்து நம்முடைய இருதயங்களை மோதும். இப்படி செய், இது பண்ண, நீதியை நடப்பி, சத்தியத்தின்படி நட. அந்த ஃபோர்ஸ் சத்தியத்தில் அந்த செய்திகளை நாம் கேட்கும் போதோ அல்லது சத்தியங்களை நாம் தனிப்பட்ட முறையில் படிக்கும் போதோ நிச்சயமாக சத்தியத்தில் அந்த அந்த ஃபோர்ஸ் இருக்கு, அந்த சக்தி இருக்கு, அந்த உந்து சக்தி இருக்கு. ஆவிக்குரிய ரீதியிலே நாம் முன்னேறி செல்வதற்கு அந்த உந்து சக்தி இருக்கு. ஆக அந்த உந்து சக்தியை நாம் சரியான முறையில் அதை பயன்படுத்தணும். ஆக அந்த உந்து சக்தியை நம்ம மனசுக்குள்ள வருது, ஆனா அது அது செயல்படுத்துறதுக்கு நம்ம ஒருபோதும் முயற்சிக்கவே இல்லைன்னா நம்ம ரொம்ப பரிதவிக்கப்பட்டவர்களா. அதான் சொல்லாரு, எப்போது கற்றாலும் ஒருபோது சத்தியத்தை உணராதவர்கள் அந்த மாதிரி நிலைக்கு போயிருக்கு. தேவன் நம்ம சத்தியத்தின் மூலமாக அந்த போர்ஸ் கொடுக்கிறாருன்னா அந்த போர்ஸ் நம்ம செயல்படுத்தும், அது நம்முடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்தணும். அப்பதான் நமக்கு அது பிரயோஜனமா இருக்கு. ஆக இந்த கடைசி காலத்தில் இந்த சோதனை காலத்தில் இருக்கக்கூடிய நாம் வசனத்தை பொறுமையோடு நாம் காத்து நடக்கணும். அது நம்முடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்த நாம் பிரயாசம் எடுக்கணும். ஆக சகோதர சகோதரிகளே, இது நம்ம இது ஒரு மூன்றாவது பாயிண்டாக நம்ம பாருங்கள். அடுத்து நாலாவது பாயிண்ட் பாருங்கள். நாலாவது பாயிண்ட் எப்படி எல்லாம் நமக்கு சோதனை இருக்கு என்று பார்க்கின்ற போது 2 தீமோத்தேயு 3:4
துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்பு உள்ளவர்களாயும் தேவ பிரியராய் இராமல் சுகபோக பிரியராயும்.
அதுல இறுதியாக இருக்கக்கூடிய பாகம் தேவ பிரியராய் இராமல் சுகபோக பிரியராய். சகோதர சகோதரிகளே, தேவ பிரியராய் இராமல் சுகபோக பிரியர், இது நமக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒரு மிகப்பெரிய சோதனை. என்ன அப்படின்னாக்க சுகபோகம். ஆக இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இன்றைக்கு நம்முடைய நேரங்களை தேவனுடைய ஊழியத்திலும் சத்தியங்களை படிப்பதிலும் சகோதரர்களுக்கு செய்யக்கூடிய ஊழியங்களிலும் இன்னும் சத்தியங்களை பறைசாற்றக்கூடிய ஊழியங்களிலும் நம்முடைய நேரங்களை நாம் அதிகமாக நாம் பயன்படுத்த வேண்டும். அன்புக்குரிய சகோதரர், கண்டிப்பாக நம்முடைய ஊழியங்கள் அதிகமாக நம்முடைய லைஃப் டைம்ல நம்ம கண்டிப்பாக அதை நம்ம செய்யணும். ஏனென்றால் அப்படி நாம செய்தால்தான் இந்த சோதனை காலத்தில் நாம் தப்பிக்க முடியும். எப்பவுமே நம்ம பிஸியா இருக்கணும். எதில் அப்படின்னாக்கா தேவனுடைய ஊழியங்கள். சகோதர சகோதரிகளே, நம்முடைய சகோதரர் அவர்கள் தன்னுடைய எழுத்துக்கள் அவர் சொல்லும் போது அதை டிஸ்பிளே பண்ணலாம். ரொம்ப The world now has an 8-hour day, but the Lord's faithful people would on the contrary make their a 16-hour day. அது உலகம் வந்து இன்னைக்கு எத்தனை மணி நேரம் வேலை செய்யறாங்க? 8 மணி நேரம் செய்யறாங்க. ஆனா உண்மையான அர்ப்பணித்தவர்கள், பரிசுத்தவான்கள், தேவனுடைய பிள்ளைகள் ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் வேலை செய்யணுங்களா? 16 மணி நேரம் செய்யணும். இப்ப என்ன 16 மணி உலகத்துக்கா? உலகத்துக்கு கிடையாது. கண்டிப்பாக நம்முடைய வயிற்று பிழைப்புக்காக இந்த உலகத்தில் நாம் 8 மணி நேரத்தை செலவழித்தாலும் மீதி இருக்கக்கூடிய 8 மணி நேரத்தை நாம் நிச்சயமாக தேவனுடைய ஊழியங்களுக்காக நாம் அதை செலவு செய்யும். சகோதர சகோதரர் அது அவர் எழுதியிருக்கிறாரு. அதனால நாம் பார்க்கிறோம், அந்த 8 மணி நேரம் நம்ம அப்படியே அதை நீங்க எடுக்கிற அவங்க விருப்பம் தான், அது உங்க கையில் விட்டுரும். ஆக இன்றைக்கு நாம் எந்த அளவு நம்முடைய நேரங்களை தேவனுடைய ஊழியங்களில் நாம் செலவு செய்கிறோம் என்பதை சகோதர சோழர் இந்த நேரத்தில் நாம் சிந்திக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதர சோழர், ஏனென்றால் இந்த சோதனை காலம், இந்த கொடிய காலங்களில் நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் நிச்சயமாக நம்முடைய அதிகமான நேரங்களை நாம் தேவனுடைய ஊழியங்களிலே நாம் செலவு செய்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஒருவேளை வந்து ஒரு சிலர் ஊழியங்கள் செய்யலாம், ஒரு சிறிதான அளவில் ஊழியங்கள் செய்துட்டு அதோட திருப்திப்பட்டு இதோட போதும், இவ்வளவு செஞ்சா போதுங்க அப்படின்னு இருந்துட்டோம் அப்படின்னா, சகோதர சகோதரிகளே, அது நம்முடைய பலியின் உடன்படிக்கையை அது முழுவதுமாக நிறைவேற்றாது. நமக்கு நாமே திருப்திப்பட்டுக்கிறோம், இவ்வளவு செஞ்சா போதுங்க. அப்படியாக நமக்கு நாமே திருப்திப்பட்டுக்கொள்கிற அந்த மனநிலை என்பது நம்முடைய பலியின் உடன்படிக்கையை அது முழுமையாக நிறைவு செய்யாது. நிறைவு செய்யாது சகோதர சகோதரிகள். ஒருவேளை வந்து அந்த நிலைப்பாட்டில் யார் ஒருவர் நிலைத்திருந்தால் அவர் ஜெயம் கொண்ட வகுப்பினராக இருக்க முடியாது. அவர் அதுக்கு அடுத்த நிலை திரளான கூட்டத்துக்கு தள்ளப்படுவார். ஆக சகோதர சகோதரிகளே, நிச்சயமாக இந்த நாட்களிலே இவைகளுக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்கிறோம். ஆக இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் நமக்கு நாமே கேள்விகளை கேட்டுக்கொள்ளலாம். என்ன கேள்வி கேட்டுக்கொள்ளலாமா? இன்றைக்கு நம்முடைய அர்ப்பணிப்பு நாம் ஒவ்வொருவரும் தேவனிடத்தில் அர்ப்பணிப்பு செய்திருக்கிறோம், பலியின் உடன்படிக்கை செய்திருக்கிறோம். அப்படி இருக்கும் போது இன்றைக்கு ஒரு நாளில் நான் தேவனுக்காக எவ்வளவு ஊழியங்களில் நான் ஈடுபடுகிறேன், தேவனுக்காக எவ்வளவு நேரங்களை நான் தருகிறேன். நாம் ஒவ்வொருவரும் நமக்கு நாம கேள்வி கேட்டுக்கிறோம். நம்முடைய சகோதரர் அங்கே குறிப்பிடும் போது அருமையாக சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, அந்த வாசகத்தை நம்ம படிக்கலாம். How many of us has been caught up in the middle class luxury? அங்க சொல்றாரு, நம்மில் எத்தனை பேர் நடுத்தர சுகபோக வாழ்க்கையில் பிடிக்கப்பட்டிருக்கிறோம். சகோதர சகோதரர்கள், இன்றைய நாட்களில் நம்ம சிந்திக்கலாம். ஏனென்றால் இதெல்லாம் நமக்கு ஒரு சோதனை. முதலாவது சோதனைகள் நமக்கு எவ்விதமாக இன்றைக்கு இருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும், அதை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி நாம் தெரிந்து கொண்டால்தான் அந்த சோதனை நேரத்தில் நாம் எவ்விதமாக நடந்து கொள்ள வேண்டும், வசனத்தை நாம் பொறுமையோடு காத்து நடக்க வேண்டும் என்பது நமக்கு புரியும். அங்க சொல்றாரு, நம்மில் எத்தனை பேர் இன்றைக்கு நடுத்தர சுகபோக வாழ்க்கையில் நாம் பிரிக்கப்பட்டு கிடக்கிறோம். சகோதர சகோதரிகளே, நிச்சயமாக நாம் சத்தியத்திற்கு செய்யக்கூடிய ஊழியங்களிலும், நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு செய்யக்கூடிய ஊழியங்களிலும், தேவனுடைய சத்தியங்களை சாட்சி சொல்லக்கூடிய ஊழியங்களிலும் நாம் அதிகமான நம்முடைய பிரயாசங்களையும் முயற்சிகளையும் நாம் எடுக்க வேண்டும். அதே போல கூடுகைகள், சபையினுடைய கூடுகைகளுக்கு நாம் கொடுக்கக்கூடிய நேரங்களை நாம் அதிகப்படுத்தணும். ஏனென்றால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலம் அது. உங்களுக்கு உதாரணம் சொல்லுனாக்க, இப்ப ஒருவேளை இப்ப புதன்கிழமை கூடுகைன்னு இடைப்பட்ட கூடுகை, இப்ப வேலை வந்து ஒரு 7 மணிக்கு முடிஞ்சிருச்சு, ஆனா கூடுகைக்கு வரல, இப்ப வீட்டுல இருக்கிறான்னு வைங்களேன், ஆட்டோமேட்டிக்கா அந்த நேரத்துல என்னதான் பண்ண தோணும்? டீ சாப்பிடுவாரு, உட்காருவாரு, கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, என்ன பண்ணுவாரு? அடுத்து டிவி தான், ஏதோ சீரியலோ ஏதோ பார்த்துப்பாரு. ஆனால் அப்படியே இல்லை, கண்டிப்பாக நமக்கு அந்த லெசர் கிடைக்கக்கூடிய நேரங்களை நாம் சபையுடைய கூடுகைகளுக்கு முறையாக நம்ம பயன்படுத்தணும். இல்லைன்னா சகோதரர்கள் செய்யக்கூடிய ஊழியங்களை நாம் முறையாக நாம் பயன்படுத்தணும். அப்படி இருந்தால் நிச்சயமாக நாம் இந்த உலக பிரகாரமான காரியங்களிலிருந்து நம்மால் தப்பிக்க முடியும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், அதோ அந்த ஸ்டில் கூட இருக்கு, அந்த ஸ்டில் கொஞ்சம் டிஸ்பிளே பண்ணுங்க. என்ன பண்றாரு? ரெஸ்ட் எடுக்கிறாரு, பாத்தீங்களா? சுகமாக வாழ்க்கை, மிடில் கிளாஸ் லக்ஸுரி. இந்த மாதிரி இருந்தா நம்ம சகோதர சகோதரிகள் அதான் சொல்றாரு, நம்ம ஜெயம் கொண்ட வகுப்பாராக நம்மால் போக முடியுமா? இந்த நிலை நமக்கு கண் முன்பாக நம்முடைய சகோதரருடைய உழைப்பை நாம் இந்த நேரத்தில் சிந்தித்து பார்க்கலாம். எவ்வளவு நேரம் அவரை உழைத்தாரு, அயராத உழைப்பு, தேவனுடைய ஊழியத்தை அவளை செஞ்சாரு. சகோதர சகோதரர் அப்போஸ்தலர்கள் நமக்கு முன் மாதிரிகளாக காணப்படுகிறார். அப்ப அவர்களுடைய உழைப்பு சத்தியத்துக்காக அவர்கள் எவ்வளவாக வேலை செய்தார், அவருடைய வைராக்கியம் எப்படிப்பட்ட வைராக்கியமாக காணப்பட்டது, எவ்வளவு துன்பங்கள் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் பொறுமையோடு அவைகளை சகித்து அவைகள் மத்தியில் தேவனுடைய ஊழியங்களை எவ்விதமாக செய்தார்கள் என்பதை இந்த நேரத்தில் நாம் சிந்திக்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரர், ஆக நாம் பார்க்கிறோம், அப்ப கண்டிப்பாக நாம் தேவனுடைய ஊழியங்களிலே நாம் அதிகமாக ஈடுபட வேண்டும், இந்த சுகபோக வாழ்க்கையிலே நாம் பிடிக்கப்பட்டு விடக் கூடாது என்பது நம்ம பார்க்கிறோம். இந்த ஒரு 4வது சோதனையாக நாம் பார்க்கிறோம். அடுத்த சோதனை பாருங்க, அடுத்த சோதனை 2 தீமோத்தேயு 3:3, 3வது வசனத்தை நாம் படிக்கும்.
பாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும்.
சொன்னாரு, இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும். நம்முடைய சகோதரர் அவர்கள் குறிப்பிடும் போது சகோதர அன்பே நம்முடைய இறுதியான சோதனை. ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய சோதனையாக இன்றைக்கு சபை மத்தியில் இருக்கு. அன்புக்குரிய சகோதர சகோதரி, இன்றைக்கு நம்ம சகோதரர்களாக சேர்ந்து ஒரு தேவனுடைய வேலையை நம்ம செய்யறதுல இன்னைக்கு நமக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்குது. அப்போ நமக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கு சகோதர சகோதரிகள். ஆக சகோதரர்களாக நம்ம வேலை செய்யும் போது நம்ம பார்க்கிறோம், ஏன்னா நம்ம சகோதரர்கள் தான், ஆனா ஒரு வேலையை செய்யும் போது என்ன இருக்கு நம்ம பார்க்க, என்னென்ன இருக்குன்னா எவ்வளவு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, தவறான புரிந்து கொள்ளல் எவ்வளவு இருக்கு, கருத்து வேறுபாடுகள் எவ்வளவு இருக்கு, மன உரசல்கள் எவ்வளவு இருக்கு, பிரிவினைகள் எவ்வளவு. ஏனென்றால் சகோதர சகோதரிகளே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலம் அப்படிப்பட்ட காலமாக இருக்கிறது. அனுமாக நாம் இன்றைக்கு சகோதரருக்குள்ளே, இன்றைக்கு சகோதரருக்குள்ளே கோபம், பொறாமை, வெறுப்பு, கசப்பு எவ்வளவு இருக்கு. ஆனால் சகோதர சகோதரிகளே, இவங்களிலிருந்து நாம் தப்பிக்கப்பட வேண்டும். அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நம் சகோதரர்களை நாம் நேசிக்க வேண்டும். சகோதரர்களை கருத்து வேறுபாடுகளோ உரசல்களோ பிரிவினைகளோ வந்தாலும் கூட அவைகளை பொறுமையோடு நாம் சகிக்க வேண்டும். அந்த நேரத்தில் தான் நம்முடைய பொறுமையை காட்டணும். அந்த நேரத்தில் தான் நாம் பொறுமையாக இருக்கணும், சகிக்கணும். அதே நேரத்தில் அவர்கள் மீது அன்பு காட்டணும் சகோதர சகோதரி. ஏனென்றால் நாம் ஒவ்வொருவருமே நம்முடைய சகோதரர்களுக்கு நாம் பொறுப்பாளிகளாக காணப்படுகிறோம். சொல்றாரு, வி ஹாவ் ரெஸ்பான்சிபிலிட்டி டு அவர் பிரதர்ஸ். நம்முடைய சகோதரர்களுக்கு நாம் பொறுப்பாளிகளாக நாம் இருக்கிறோம் முன்பு. சோ இது நம்ம அடுத்த பாயிண்ட் நாம் பார்க்கிறோம். அடுத்த பாயிண்ட் போயிடலாம். அடுத்த பாயிண்ட் 2 தீமோத்தேயு 3:2.
எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பண்பிரியராயும்.
இப்ப சொல்றாரு மனுஷர் தற்பிரியராயும், லவர்ஸ் ஆஃப் செல்ஃப். ஆக இந்த தலைப்புல நம்ம எதை நம்ம பார்க்கிறோம்னா, இன்னைக்கு சபை மத்தியில இந்த திருமண பிரச்சனைகள் நிறைய இருக்கு. திருமண பிரச்சனை குடும்ப பிரச்சனைகள் ரொம்ப அதிகமாயிடுச்சு. உலகத்தில் ஒரு கணக்கு சொல்லியிருக்கிறார் பிரதர், என்ன சொல்றாருன்னா, 1/3 திருமணங்கள் விவகாரத்தில் தான் முடியுதுங்கிறது. ஏன் அப்படின்னா, தற்பிரியம், அவங்களே அவங்களே நேசிக்கிறது, மனைவியை நேசிக்கிறதில்ல, கணவனை நேசிக்கிறதில்ல, அவங்களாவையும் அதிகமாக நேசிக்கிறனால்தான் இன்றைக்கு இந்த விவாகரத்துகள் வந்து இந்த உலகத்தில் அதிகமாக காணப்படும். அன்புக்குரிய சகோதர சகோதரர், அவங்க இந்த இடத்துல ஒரு 2 ஆலோசனைகளை கொடுக்கிறார். ஏன்னா 2 ஆலோசனைகள் என்றால், வாலிப திருமணம் செய்வதற்கு முன்பாக இருக்கக்கூடிய வாலிபத்தில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் நிச்சயமாக அவர்கள் துணையை தேடும் போது தனக்கு இணக்கமான துணையை அவர்கள் தேட வேண்டும். குறிப்பாக நம்முடைய கூட்டம் வந்து சிறிய கூட்டம் தான், அதனால வந்து இன்னைக்கு ஒரு பொண்ணு பார்க்கறதா இருந்தாலும் கூட தேடுறதா இருந்தாலும் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா இணக்கமான துணையை கிடைப்பதற்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், நிறைய பேர் சோர்ந்து போயிடும். ஆனாலும் அப்படி நம்ம சோர்ந்து போகாம அந்த இணக்கமான துணையை, சத்தியத்தில் இருக்கிற இணக்கமான துணையை தேடணும். ஏனென்றால் சத்தியம் என்பது நமக்கு எல்லாருக்கும் பொதுவா இருக்கு. அது சத்தியம் பொதுவாக இருக்கிறபடினாலே சத்தியத்தில் இருக்கக்கூடிய சகோதரியோ இல்ல சகோதரியோ நாம் விவாதம் செய்யும் போது நிச்சயமாக பிரச்சனைகள் வந்தாலும் கூட அது சத்தியத்தை பொதுவாக வைத்து நம்முடைய பிரச்சனைகளை எளிதாக தீர்த்து கொள்ள முடியும். முதல் ஆலோசனை சொல்றாரு. 2வது ஆலோசனை என்ன சொல்றாருன்னா, திருமணங்கள் ஆன பின்பு திருமணங்கள் முதல்ல கொஞ்சம் பிரச்சனையா தான் ஆரம்பிக்கும். ஒரு சிலர் திருமணம் வந்து பிகினிங்ல எப்படின்னாக்கா ஒரு சிலர் தான் ஆரம்பிக்குது. ஆனாலும் நாளடைவில் ஒருவரை ஒருவர் நேசிப்பதன் மூலமாக இந்த பிரச்சனைகளை நாம் சரி செய்து கொள்ளலாம். அந்த திருமணங்களை நாம் ஆசீர்வாதமாக மாற்ற முடியும். ஆக ஒருவரை ஒருவர் நேசிக்கணுங்கிறது அந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல மிக முக்கியமாக இந்த திருமண காரியங்கள் குறித்து ஒரு 8 ஆலோசனைகளை முன்வைக்கிறாரு. அதை நான் சுருக்கமாக சொல்லி முடிச்சிடறேன். 1வது ஆலோசனை, குடும்பத்தில் கணவன் மனைவி எந்த சண்டை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா 8 ஆலோசனை இருக்கு. 1வது ஆலோசனை என்ன சொல்றாருன்னா, ஒரு கணவர் வேலை செய்கிற இடத்துல அங்க ஏதாவது ஒரு டென்ஷனோ கஷ்டமோ பிரச்சனையோ வந்தால் அவர் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது அப்படியே அந்த கோபத்தோட டென்ஷனோட வீட்டுக்கு வரக்கூடாது. நிறைய பேர் பார்க்கல இல்லைங்களா, இப்ப அப்பா வீட்டுக்கு வந்துருவாரு, பசங்க பிள்ளைக்கு போனாலே என்ன திட்டுவாரு, ரொம்ப கோபமா பேசுவார். அப்ப என்ன சொல்லுவோம், அங்க என்ன வேலை செய்யற இடத்துல என்ன டென்ஷனோ, ஏ எல்லாம் வாங்க ரெண்டு பக்கம் வாங்க, உங்க அப்பா என்ன பண்ணாங்க, இப்ப தொந்தரவு பண்ணாங்க, அப்படி இல்ல, அப்படிதான் சொல்ற. முதல் பாயிண்ட் என்ன பாயிண்ட்னா, நிச்சயமாக நம்ம வேலை செய்கிற இடத்துல எவ்வளவு கோபம் வந்தாலும் டென்ஷன் வந்தாலும் அவைகளை அந்த இடத்திலே விட்டு விட்டு வீட்டுக்கு வரும்போது அமைதியோடு பொறுமையோடு வரணும். இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணிடுவாங்கனாக்கா, வீட்டுக்கு வந்து கூட ஒரு ரூம் சாத்தி உட்கார்ந்துக்கிறது, மனைவிகிட்டையும் பிள்ளைகளையும் பேசுறது கிடையாது, ரூம் சாத்தி உட்கார்ந்துட்டு கோபம் உருன்னு வச்சுட்டு அப்படியே உட்காந்துக்கிறது. அப்படி என்ன என்ன பிரயோஜனம், அப்ப அது என்ன, அது குடும்பத்தில் இணக்கங்களை உருவாக்காது, அது பிரச்சனைகள் மறுபடியும் வேண்டும், என்னன்னாக்க கஷ்டங்களோ இருக்கும். ஆகவே வேலை செய்கிற இடத்திலையோ அல்லது வெளியிலையோ ஏதாவது வந்து பிரச்சனைகள் வந்தது என்றால் அதை வெளியிலேயே விட்டுவிட்டு வந்துடணும் வீட்டுக்கு. இது முதல் பாயிண்ட் நம்ம. 2வது பாயிண்ட் என்ன பாயிண்ட் அப்படின்னா, நம்முடைய கொள்கைகளை நம்முடைய எண்ணங்களை மனைவி பின்பற்றி நடக்க வேண்டும் என்று மனைவியை வற்புறுத்தக்கூடாது. நான் சொன்னதுதான் நீ செய்யணும், என்னோட கொள்கையை நான் பின்பற்றணும். ஏன் அப்படின்னா, மனைவி ஒரு கான்சிக்ரேட்டர், மனைவி அர்ப்பணிக்கப்பட்டவங்க, தேவன் அவங்களுக்குள்ளேயும் கிரியை செய்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்கிறோம். அதனால நான் சொல்றதுதான் நீ செய்யணும், நான் சொல்றதுதான் நீ நடப்பிக்கணும் என்று மனைவி என்ன பண்ணக்கூடாது, வற்புறுத்தக்கூடாது. ஆனால் மனைவி ஒரு நல்ல ஆலோசனைகளை சொன்னால் அதை கேட்டுக்கொள்ள வேண்டும், அதை மறுத்து பேசக்கூடாது. அதே போல மனைவிகளும் கண்டிப்பா தலையை சொல்றதை அவர் கேட்டுதான் ஆகணும், அது எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனாலும் தன்னுடைய கருத்துக்களை, தன்னுடைய கொள்கைகளை மனைவிகளுக்குள்ளாக திணிக்கக்கூடாது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது இரண்டாவது பாயிண்ட் நம்ம பார்க்கிறோம். ஸோ மூணாவது பாயிண்ட் என்னன்னாக்கா, அங்க சொல்றாரு கிறிஸ்து சபையை நேசிக்கிறது போல நிச்சயமாக ஒவ்வொரு கணவனும் தன்னுடைய மனைவியை நேசிக்கணும், மனைவி நேசிக்கணுங்கிறார். அதே போல மனைவிகள் சபை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல தன்னுடைய கணவருக்கும் கீழ்ப்படுகிறது. இது இந்த மூன்றாவது பாயிண்ட் என்று நம்ம பார்க்கிறோம். ஆக இந்த நேசிக்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கு. இது நம்ம செய்யும் போது குடும்பத்தில் பிரச்சனைகள் இல்லாம தவிர்க்கலாம். ஏன் அப்படின்னா சோதனை நம்முடைய வீட்டிலே இருக்கக்கூடாது, அந்த பாயிண்ட். வீட்டிலே சோதனை, எங்கெங்கெல்லாம் வெளியே எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் வீட்டில் போய் நிம்மதியமா ஒரு வாய் சாப்பிட்டு நிம்மதியா தூங்கலான்ற எண்ணம் இருக்கும். வீட்டுக்கா ஐயோ அப்படின்ற எண்ணம் வரக்கூடாது. அதுக்காக இந்த பாயிண்ட்ஸ், இந்த ஆலோசனைகளை சகோதரர் முன்வைக்கிறார். அதே போல நாலாவது பாயிண்ட் என்ன பாயிண்ட் அப்படின்னா, கணவர் மனைவியை விட்டுட்டு கணவர் வெளியில் போனாலும் அடிக்கடி மனைவியிடத்தில் போன் செய்து, ஏமா உனக்கு என்ன வேணும், என்ன சாப்பிட்டியா, உனக்கு என்ன தேவை இருக்கு என்பதை அடிக்கடி கணவர் தன்னுடைய மனைவிகளிடத்தில் கேட்டு விசாரிக்கணும், கேட்டு விசாரிக்கணும். ஒருவேளை வந்து கணவருக்கு வந்து ஒரு மணிலிருந்து ரெண்டு மணி வரைக்கும் லஞ்ச் ஆகிறோம்னா, அவர் சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்னமா சாப்பிட்டியா, என்னமா சாப்பிட்ட, என்ன பண்ணிட்டு, கேட்டு விசாரிக்கணுங்கிறார். ஸோ அடிக்கடி மனைவியை தொடர்பு கொண்டு அவருடைய தேவைகள் என்ன என்பதை ஒரு கணவர் நிச்சயமாக கேட்டு அவர்களை விசாரிக்கணுங்கிறார். நம்ம போற அதே நேரத்தில் மனைவியுடைய சந்தோஷங்களுக்காக தன்னுடைய சந்தோஷத்தை கூட இழப்பதற்கான மனநிலை கணவருக்கு வேணுங்க. மனைவியுடைய சந்தோஷங்களை நிறைவேற்றுவதற்காக தன்னுடைய சந்தோஷங்களை கூட தியாகம் பண்ணக்கூடிய மனநிலை கணவருக்கு இருக்க வேண்டும். அன்பானவர்களே, அடுத்து ஐந்தாவதாக நாம் பார்க்கின்ற போது, நம்முடைய துணை கோபத்திலேயோ உணர்ச்சி வசப்பட்டோ ஏதாவது ஒரு தகாத வார்த்தைகளை திட்டும் போது அதை அப்படியே பிடிச்சி வச்சிருக்கிறது. இது நடக்குது. திடீர்னு ஒரு கோபம் வந்துடும், ஒரு என்ன சொல்றாங்க, ஒரு கருத்து வந்துடும், ஒரு கோபம் வந்துடும். அப்ப அந்த நேரத்தில் ஒரு கணவரை பார்த்தோம், மனைவியை பார்த்தோம், ஒரு தகவல் வார்த்தையை சொல்லிடுவாரு, அதை பிடிச்சி வச்சுக்கிறது. பிடிச்சி வச்சுட்டு என்ன சொல்றது, சில நாட்கள் போகும்போது நீ அன்னைக்கு அவன் இன்னைக்கு இப்படி சொன்னவங்க தானே, நீங்க என்னை பார்த்து அன்னைக்கு இன்னைக்கு இந்த மாதிரி நீங்க சொன்னவங்க தானே நீங்க. சார், இது வந்து ஒரு தவறான ஒரு கருத்து. அப்படி ஒரு நம்முடைய துணை ஒரு கோபத்திலே உணர்ச்சி வசப்பட்டோம் ஏதாவது ஒரு வார்த்தையை தகவல் வார்த்தையை சொன்னாங்கன்னா அதை பிடிச்சி உடனே அதை பிடிச்சி வச்சு எப்பவுமே வச்சுக்கிறது, அந்த மாதிரி செய்யவே கூடாது, தப்பு. அந்த மாதிரி இருந்தாக்கா குடும்பத்தில் வந்து ஒரு சமாதானம் இருக்கு. அப்படின்னா அந்த வார்த்தைகள் எப்பவுமே அவர் வச்சிருக்கிறாருன்னு அர்த்தம். அது அந்த மாதிரி கோபத்தில் உணர்ச்சி வசப்பட்டு பேசுற வார்த்தைகளை அதோடு விட்டுருணும், அதோடு விட்டுருணும். அடுத்த சண்டைகள் வந்தாலும் கூட அதை சொல்லிக்கட்டக்கூடாது. சகோதர சகோதரிகள், இது ஐந்தாவது ஆலோசனை. ஆறாவது ஆலோசனை என்ன சொல்றாருன்னா, நம்முடைய துணை நம்மளை நாம் அவர்களை துன்படுத்தியதை விட அந்த அவங்க நம்மளை அதிகமாக துன்படுத்தினால், நம்மளை புண்படுத்தினால் அவங்க வந்து மன்னிப்பு கேட்கட்டும், அப்புறமா தான் நான் மன்னிப்பேன் அப்படின்னு வீரப்பா இருக்கிறார். ஏன்னா நீ தானே என அதிகமாக கஷ்டப்படுத்தின, அவங்க வந்து மன்னிப்பு கேட்கட்டும், அப்புறமா தான் நான் மன்னிப்பேன் அப்படின்னு வீரப்பா இருந்தா சகோதர சோழர்களே சமாதானம் இருக்கு. ஆக நம்முடைய துணையை நம்ம அதிகமாக துன்பப்படுத்தினாலும் கூட நாம் அவர்களை மன்னிப்பு கேட்கும் முன்பே மன்னிக்கணும். அவங்க நம்ம மன்னிப்பு கேட்கற முன்னாடி என்ன பண்ணிடணுமா, நம்ம மன்னிச்சிடணும். அப்படி மன்னித்து விட்டால் நிச்சயமாக குடும்பத்தில் சமாதானம் இருக்கும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், அதே போல ஏழாவதாக பார்க்கின்ற போது, நம்முடைய துணை கோபப்பட்டு பேசும்போதோ அவங்க வந்து ஏதாவது ஒரு டென்ஷன்ல இருக்கும்போதோ நம்ம என்ன நம்ம எந்த பார்வையை நம்ம பார்க்கணும் அப்படின்னா, சகோதர சகோதரிகளே, அந்த நபரை கோபப்படுகிற நபராக பார்க்காமல் அவர் ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கிறாரு என்று ஒரு இரக்கத்தோடு பார்க்கணுங்கிற நம்முடைய பார்வையை மாத்தணுங்கிறார். நம்முடைய துணை ஒரு கோபத்திலே ஒரு டென்ஷனில் இருக்குது அப்படின்னா அந்த பார்வை எப்படி பாருங்க, அவன் கோபத்தில் இருக்க அப்படி பார்வையே இருக்கக்கூடாதுங்கிறார். அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, அதை இரக்கத்தோடு நாம் பார்க்கணும் அப்படிங்கிறார். ஆக எட்டாவதாக இறுதியாக சகோதர சகோதரிகளே நாம் பார்க்கின்ற போது, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் தான், கணவன் மனைவியினுடைய தாம்பத்தியத்தை கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு குடும்ப பிரச்சனைகளும் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காரியம் இதுவும் கூட. ஆக இந்த விஷயத்தையும் வந்து சரியானபடி பார்த்துக் கொள்ள வேண்டும். ஆக இப்படி நம்ம செய்யும்போது கண்டிப்பாக இந்த சோதனைகளிலே நாம் தப்பித்து செல்ல முடியும், செல்ல முடியும். சார் லாஸ்ட் முடிச்சிட ஒரே பாயிண்டோட முடிச்சிடறேன். அடுத்து 2 Timothy 3:2.
எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தையுள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன் மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றியறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும்.
இந்த பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் இது குறித்து நாம் பார்க்கின்ற போது அன்பானவர்களே, நம்முடைய நடக்கைகள் பரிசுத்த நடக்கைகளாக காத்து நடக்க வேண்டும். ஏனென்றால் நம்ம வாழ்ந்திருக்கக்கூடிய காலம் சோதனை காலம். ஆக நாம் நிச்சயமாக நம்ம உலகத்தார் மத்தியிலோ அல்லது வேலை செய்கிற இடங்களிலோ நாம் நேர்மை உண்மையாக நடந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வார்த்தைகள் சகோதர சகோதரிகளே மாயமாலம் உள்ளதாக ஏமாற்றுகிறதாக அந்த மாதிரியான காரியங்கள் நாம் செய்யக்கூடாது. ஏன்னா நம்முடைய நம்முடைய வார்த்தைகளையும் நம்முடைய நடக்கைகளையும் நாம் அந்த பரிசுத்தத்தை நாம் காத்து நடக்க வேண்டும். உண்மையாக அதான் சொல்றாரு, நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக நாம் இருக்கிறோம். அதே போல இன்னும் குறிப்பாக இந்த கடைசி காலம் எப்படிப்பட்ட காலம் என்ன காலம்னா, பாலியல் இச்சைகளை அதிகமாக தூண்டக்கூடிய காலமாக இருக்கின்ற காலம். ஆக இந்த காரியங்களுக்கு நாம் எச்சரிப்புள்ளவர்களாக இந்த காலத்திலே நாம் இருக்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரி, ஏனென்றால் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், இன்றைக்கு உலகத்தில் பேப்பர் எடுத்தாலே வந்து எந்த குற்றங்கள் அதிகமா இருக்கு அப்படின்னா இதைத்தான் நம்ம பார்க்கிறோம். ஆக அந்த ஒரு தாக்கம் இன்றைக்கு நம்மத்திலும் வரக்கூடும். அன்பனவர்கள் அதுக்கு நாம் எச்சரிக்கையாக நம்ம இருக்கணும். அதனாலதான் 2 Timothy 2:22 நாம் எச்சரிக்கையாக அப்போஸ்தலன் பவுல் அங்கே எழுதுகிறார்.
அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகியோடி சுத்த இருதயத்தோட கர்த்தரை
சொல்றாரு. அன்றியும் பாலிய இச்சைகளுக்கு நீ விலகியோடி, அவ்வளவுதான் முடிச்சிடற. அந்த மாதிரி நேரங்களில் நாம் எச்சரிப்புள்ளவர்களாக நாம் வசனத்தை காத்து நடப்பவர்களாக அவைகளை விட்டு ஓடிவிடும். ஒருவேளை நம்ம கையில் இருக்கா இன்னைக்கு போனு பாருங்க, என்ன எல்லா தவறான காரியங்கள் வரும்போது எல்லா ஆப்பையும் எல்லாம் தூக்கி போடுறது, டிஸ்மிஸ் பண்ணிருக்கு எல்லாத்தையும். அந்த மாதிரி சூழ்நிலைகள் வந்து அங்கே விட்டு நம்ம ஓடிடணும். ஏனென்றால் நாம் இந்த சோதனை காலத்தில் தப்ப வேண்டும் என்றால் நிச்சயமாக நாம் வசனத்தை காத்து நடக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதர சகோதரி, அந்த சோதனைகள் வரும்போது ஆண்டவருக்கு இது பிரியமானதல்ல, இது வசனத்தின்படி அல்ல, நான் வசனத்தின்படி ஜீவிக்க வேண்டும் என்று அந்த ஒரு வைராக்கியத்தோட சகோதர சகோதரிகளே இந்த தவறான காரியங்கள் இந்த சோதனையான நேரங்களிலே நாம் விழுந்து விடாத படிக்க நாம் வசனத்தை காத்து நடப்பவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அன்பனவர் ஆக சகோதர சகோதரிகளே, நம்ம இதுவரைக்கும் நம்ம பார்க்கின்ற போது கண்டிப்பாக நமக்கு வரக்கூடிய சோதனைகள் என்ன என்பதை நம்ம ஓரளவு நம்ம பார்த்துருக்கிறோம். ஆக இந்த சோதனையான நேரங்கள் அது எவ்விதமாக நம்ம மத்தியில் அந்த சோதனைகள் வரும் என்றும் சில காரியங்களை நம்ம பார்த்தோம். ஆக அந்த சோதனைகள் நம்ம மத்தியில் வரும்போது வசனத்தை பொறுமையோடு நாம் காத்து நடக்க வேண்டும். ஏனென்றால் அந்த ஹிப்போமோனியன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு துன்பங்களை நாம் சகிக்க வேண்டும் அப்படின்னா வசனத்தை நாம் கடைபிடிக்கணும். வசனத்தை கடைபிடிச்சா நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும். வசனத்தை நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிச்சா அது நம்முடைய மாம்சத்துக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அதை நம்ம செய்யணும். அது ஏனென்றால் நிச்சயமாக சகோதர சகோதரிகளே, சார் நம்முடைய மாமிசம் அது அழிந்தால் மட்டுமே புது சிருஷ்டியை வளர்ச்சி அடையும். ஆக கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில இந்த சோதனை நேரத்திலே நாம் தப்ப வேண்டும் என்றால் வசனத்தை பொறுமையோடு நாம் கடைபிடிப்போம். நம்பிக்கையோடு மகிழ்ச்சியோடு வசனத்தை நாம் கடைபிடித்து நமக்கு உண்டான ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள தேவன் தம்மை கிருபை செய்வராக. அமைச்சர்